يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق والهدى ليظهره على الدين كله ولو كره المشركون عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலாவை போற்றி புகழ்ந்த பின் அவனுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறிய பிறகு அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் அச்சத்தை கடைபிடித்து வாழுமாறு தனிமையிலும் பொது இடங்களிலும் மஸ்ஜிதிலும் வியாபார ஸ்தலங்களிலும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவின் அச்சத்தையே முன்னிறுத்தி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தில் அல்லாஹுவை நாம் வணங்கி வழிபடுவதற்காக அல்லாஹ் நமக்கு வரையறுத்து தந்திருக்கின்ற வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகள் பல வகை வணக்க வழிபாடுகளாக இருக்கின்றன. சில வணக்க வழிபாடுகள் செல்வத்தால் செய்யப்படுகிறது, தர்மத்தை போல ஜகாத்தை போல. சில வணக்க வழிபாடுகள் உடல் உறுப்புகளால் மட்டும் செய்யப்படுகின்றன. உதாரணமாக அல்லாஹுவை நினைவு கூறுவது, திக்ரு செய்வது நம்முடைய உடல் உறுப்புகளால் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவது, தொழுகையை நிறைவேற்றுவது, ஏனைய மக்களுக்கு உதவி ஒத்தாசை புரிவது, இப்படி நம்முடைய உடல் உறுப்புகளால் மட்டும் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இருக்கின்றன. இவற்றிலிருந்து கொஞ்சம் மேலும் அதிகப்படியாக உடலாலும் பொருளாலும் நிறைவேற்றப்படுகின்ற ஓர் உன்னதமான வணக்கம் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அதுதான் இந்த ஹஜ் என்ற வணக்கம். இந்த ஹஜ் வணக்கத்திலே நமது உடலும் சம்பந்தப்படுகிறது, நம்முடைய பொருளும் சம்பந்தப்படுகிறது. நம்முடைய உடல் உழைப்பும் சம்பந்தப்படுகிறது, நமது பொருளாதாரத்தின் செலவும் அங்கே இருக்கிறது. அதற்காக எடுக்கப்படக்கூடிய நேரம் ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரத்தை விட அதிகமாக இருக்கிறது. அதற்காக மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமம், அந்த சிரமத்தை அவன் சகித்துக் கொள்வது ஏனைய வணக்க வழிபாட்டில் அவன் காட்டுவதை விட கொஞ்சம் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ஹஜ் வணக்க வழிபாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தை உடையதாக, மிகப்பெரிய ஒரு உயர்வை உடையதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டிலே தொழுகையை நிறைவேற்றுகிறோம், அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்கிறோம், மேலும் தான தர்மங்களும் அங்கே செய்யப்படுகின்றன. அத்தோடு சேர்த்து ஏனைய வணக்க வழிபாட்டில் இல்லாத பல அம்சங்கள் இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டிலே அமைந்திருக்கின்றன. அப்படி என்றால் இந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான், இந்த இபாதத் நமக்கு என்ன பாடத்தை கற்பிக்க விரும்புகிறது, இந்த இபாதத்தின் மூலமாக ஹஜ் என்ற இந்த இபாதத்தின் மூலமாக என்ன மாற்றங்களை, என்ன குணங்களை, என்ன தன்மைகளை அல்லாஹ் நம்மிடத்திலே விரும்புகின்றான், அவற்றை தெரிந்து நாம் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும் போது, அன்பிற்குரியவர்களே, இந்த ஹஜ் ஒரு அர்த்தமுள்ள ஹஜ்ஜாக மாறுகிறது. பொதுவாக மக்களிலே சிலர் சடங்குகளாகத்தான் இந்த ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். உணர்வு இல்லாமல், இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் தாத்பரியத்தை புரியாமல், ஏன் செல்கிறோம், அங்கு என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக நான் எப்படி மாற வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் எல்லோரோடும் சென்றோம், அப்படியே திரும்பி வந்தோம் என்ற நிலையில் நமது ஹாஜிகளிலே சிலர் இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நமக்கு நம்முடைய மார்க்கத்திலே வரையறுத்து கொடுத்திருந்தாலும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நமக்கு போதித்திருந்தாலும், அந்த வணக்க வழிபாட்டுக்கென்று அடிப்படை தாத்பரியம், தத்துவம், அடிப்படை கருத்து ஒன்று இருக்கின்றது சகோதரர்களே. எல்லா வணக்க வழிபாட்டுடைய பொதுவான நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கத்தில் முதலாவதாக தஸ்கியத்துல் நுஃபூஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. எல்லா வணக்க வழிபாட்டுடைய உயிர் என்ன, நம்முடைய கல்பை, நம்முடைய நஃப்ஸை, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். இந்த உள்ளத்தில் அல்லாஹுவின் அன்பை, அல்லாஹுவின் பயத்தை, அல்லாஹுவின் மீது ஆதரவை கொண்டு வர வேண்டும். இந்த உள்ளத்திலே நல்ல குணங்களை கொண்டு வர வேண்டும். கெட்ட குணங்கள், தீய எண்ணங்கள், அசுத்தமான சிந்தனைகளிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். மிருக ஆசையிலிருந்து உள்ளங்களை சுத்தப்படுத்தி வானவர்களுடைய அந்த பரிசுத்தமான கீழ்படுகின்ற நல்ல குணத்திற்கு இந்த நஃப்ஸை கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படை நோக்கம் எல்லா வணக்க வழிபாட்டுகளுக்கும் பொதுவானது சகோதரர்கள். உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அல்லாஹுவின் அன்பை, பயத்தை, ஆதரவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். கெட்ட குணங்கள், தீய சிந்தனைகள், அசுத்தமான எண்ணங்களிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். மிருக ஆசையிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வானவர்களின் புனித நற்குணத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்பது வணக்க வழிபாடுகளின் ஒட்டுமொத்த அடிப்படையாக, தத்துவமாக இருக்கின்றது. இதற்கும் மேலாக ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டிலே மேலும் பல தத்துவங்கள் பொதிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்கள் முந்தைய காலத்திலிருந்து இன்று வரை இந்த ஹஜ்ஜுடைய தாத்பரியங்களை பற்றி, விளக்கங்களை பற்றி, ஒவ்வொரு வணக்கமும் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை பாடங்களை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதிலிருந்து சிலவற்றை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டின் நோக்கங்களிலே தலையாய மேலான நோக்கமாக ஒன்று இருக்கிறது, நாம் அல்லாஹுவிற்கு அடிமை என்பதை, நான் அல்லாஹுவிற்கு அவனுக்கு கீழ்படுகின்ற, அவனை பயந்து பணிந்து வணங்குகின்ற, அவனுடைய கட்டளைக்கு முழுமையாக தலை சாய்க்கின்ற, அவனுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு உன்னத நோக்கம் இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டிலே இருக்கின்றது சகோதரர்களே. நம்முடைய இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். இந்த தன்மையை நம்மிடத்திலே அல்லாஹ் விரும்புகிறான். அடிமை என்பதனுடைய கருத்து என்ன? அல்லாஹு தஆலா நம்மை சொல்லும் பொழுது நாம் அவனுடைய அடிமைகள் என்று சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சொல்கிறான். நபிமார்களை அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் என்னுடைய அடிமை என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு கான அபுதன் ஷகூரா, நூஹை பற்றி அல்லாஹ் இப்படித்தான் சொல்கிறான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை வாழ்நாளெல்லாம் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கின்றேன். நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூதுத்துவத்தை கொண்டு சாட்சி சொல்லும் பொழுது, வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறார், மேலும் தூதராக இருக்கிறார் என்று முதலில் அடிமைத்துவத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாட்சியத்தை கூறியதற்கு பிறகுதான் தூதுத்துவத்தை கொண்ட சாட்சியத்தை நாம் கூறுகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படி என்றால் இந்த அடிமைத்துவத்திலே மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறது. அல்லாஹ் விரும்புகிறான், நான் படைத்த என்னுடைய இந்த மனித படைப்பு எனக்கு கட்டுப்பட்ட முழு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிமைத்துவத்தை இந்த இபாதத்திலே ஏனைய இபாதத்துகளிலிருந்து சற்றே அதிகமாக மனிதர்களிடத்திலே வெளிப்படுத்த வைக்கின்றான். தொழுகையும் அந்த அடிமைத்துவத்தை தான் காட்டுகிறது. அல்லாஹ்விற்கு முன்னால் வருகிறோம், சுத்தம் செய்து வருகிறோம், அல்லாஹு அக்பர், எனது எஜமானன் அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்று ஒரு அடிமை தனது மன்னனுக்கு முன்னால் கூனி குறுகி பயந்து நிற்பதை போன்று கையை கட்டிக்கொண்டு அடக்கமாக பேசுகிறோம். தனக்கு பக்கத்திலே தன்னுடைய எஜமானர் வந்தாலும் அவரை திரும்பி பார்ப்பதில்லை. அவருக்கென்று அங்கே தனியாக நாம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது சலாம் சொல்வதில்லை. அவர் சலாம் சொன்னாலும் நாம் பதில் சொல்வதில்லை. யார் வருகிறார், யார் செல்கிறார், உற்றாரா உறவினரா, எஜமானரா அடிமையா என்று எந்த விதமான சிந்தனையும் நமக்கு செல்லாமல் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம். எல்லா எஜமானர்களுக்கும் மிகப்பெரிய எஜமானனாகிய அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம். எதையும் பார்க்க மாட்டோம் சஜிதாவுடைய இடத்தை தவிர, எதையும் பேச மாட்டோம் அல்லாஹ் கட்டளையிட்டதை தவிர, யாரையும் நினைத்து பார்க்க மாட்டோம் அல்லாஹ் ஒருவனை தவிர. அவன் குனிய சொல்லும் போது குனிகிறோம், அவன் எழுந்திருக்க சொல்லும் பொழுது எழுகிறோம், அவன் சுஜூது செய்ய சொல்லும் பொழுது சுஜூது செய்கிறோம். இப்படி இதுவும் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுவிற்கு நாம் அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தோற்றமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஹஜ் வணக்கத்திலே இந்த அடிமைத்துவத்தின் வெளிப்பாட்டை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு இஹ்ராம் என்ற அந்த ஓர் உடையை உடுத்த சொல்கிறானே. எனது வீடாகிய அந்த காபாவிற்கு, எனது ஊராகிய அந்த மக்காவிற்கு வருவதற்கு முன்பே உங்களுடைய உடைகள் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் மன்னராக இருக்கலாம், மந்திரிகளாக இருக்கலாம், பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், வசதியான வாழ்க்கையிலே நல்ல விரும்பிய ஆடைகளை உடுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் இப்போது இவற்றுக்கெல்லாம் மேலாக நாளை மறுமையிலே நீங்கள் வரும்போது வலகது ஜிஃதுமூனா ஃபுராதா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரா, நீங்கள் நாளை மறுமையிலே நம்மிடத்திலே திட்டமாக வருவீர்கள், தனித்தனியாக வருவீர்கள். எப்படி நாம் உங்களை படைத்தோமோ அதே தோற்றத்தில் வருவீர்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்! இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்து சொல்கிறார்கள். யுஹ்ஷருன்னாசு யௌமல் கியாமா ஹுஃபாதன் உராதன் உர்லா, நாளை மறுமையிலே அடியார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் எழுப்பப்படும் போது அவர்களிடத்திலே செருப்புகள் இருக்காது, அவர்களது மேனியிலே ஆடைகள் இருக்காது, பிறந்த நிலையில் ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். அந்த ஒரு காட்சியை நினைத்து பாருங்கள், ஹஷருடைய அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்திலே நம்முடைய நிலையை பற்றி சொல்கிறான், நாளை மறுமையிலே எல்லோரும் அல்லாஹ்விற்கு அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும். வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, தனியாக வந்தாக வேண்டும், அடிமையாக வந்தாக வேண்டும் என்று. அந்த ஒரு அடிப்படையை இந்த ஹஜ் வணக்கத்திலேயே அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். நாட்டின் பெரிய மன்னராக இருந்தாலும் கூட தன்னுடைய அத்தனை அலங்கார ஆடைகளையும் ஆடம்பர ஆடைகளையும் கிரீடங்களையும் கழட்டி வைத்துவிட்டு ஒரு ஏழையை போன்று சாதாரண இரண்டு ஆடைகள், தைக்கப்படாத அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய தலையிலிருந்த தொப்பி, தலையிலிருந்த கிரீடம் அனைத்தையும் கழட்டி வைத்துவிட்டு தலையை திறந்தவராக வருகிறார். அவருடைய உடையிலே நறுமணங்கள் பூச முடியாது. அவர் தல்பியா சொல்ல வேண்டும், தல்பியா சொல்லாமல் அந்த இடத்தை அவர் கடக்க முடியாது. தல்பியாவுடைய அடிப்படையே என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்நிஅமத லக வல்முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், உனக்கு முன்னால் பணிந்து வந்து விட்டேன். லப்பைக் என்பதின் பொருள் என்ன? உனக்கு முன்னால் பணிந்து வந்து விட்டேன், உனக்கு முன்னால் நான் ஆஜராகிவிட்டேன், உனக்கு இணை துணை இல்லை அல்லாஹுவே, உனக்கு முன்னால் வந்து விட்டேன், பணிந்து விட்டேன், பணிந்து விட்டேன். புகழெல்லாம், ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம், அற்கொடைகள் எல்லாம் உனக்கே சொந்தமானது, இணை துணை உனக்கு இல்லையா அல்லாஹ். இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த காபத்துல்லாவிலே தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரை எத்தனை மணி நேரங்கள் ஆனாலும் மீகாத்திலே இந்த தல்பியாவை ஆரம்பித்ததிலிருந்து இறுதி அந்த உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிக்கின்ற வரை இந்த தல்பியாவை உறக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தல்பியா ஓதக்கூடியவர் தல்பியா சொல்லும் பொழுது அவருடைய வலப்பக்கத்தில் எவ்வளவு தூரம் இந்த சப்தம் கேட்கிறதோ அவையெல்லாம் நாளை மறுமையில இவருக்காக சாட்சி சொல்லும், அப்படித்தான் இடது பக்கம் என்று. இந்த தல்பியா அடியானுக்கு என்ன பாடத்தை சொல்கிறது? மனிதனே, நீ அல்லாஹுடைய அடிமை, நீ அல்லாஹுவின் அன்பிலே, அல்லாஹுவின் அன்பிலே உன்னை நீ தொலைத்து விடு, அவனை நினைவு கூறுவதிலே நீ உன்னையே மறந்து விடு. தல்பியாவினுடைய அடிப்படை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க். உன்னுடைய அனைத்தையும் நீ அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கி விடு. உன்னுடைய செல்வம், ஆட்சி, அதிகாரம், உன்னுடைய உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிஅமத்துகள், உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை வசதிகள், உனக்கு இருக்கக்கூடிய புகழ் பெயர் அனைத்தையும் நீ அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கி விடு. யா அல்லாஹ், எனக்கு ஒன்றும் கிடையாது. இந்த அடிப்படை கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடியானுக்கு தர்பியத்து கொடுக்கப்படுகின்றது. அது போன்றுதான் ஹாஜிகள் பிற எட்டு என்று இஹ்ராமை அணிந்ததிலிருந்து பிற எட்டு முழுக்க, பிறகு ஒன்பது முழுக்க, அந்த அரஃபாவுடைய தினம் முடிந்து அவர்கள் பிறை பத்திலே ஜம்ரத்துல் அகபா என்ற அந்த பெரிய ஜம்ராவிலே முதல் கல்லை அவர்கள் எரிகின்ற வரை இரண்டு நாட்கள் முழுமையாக இந்த தல்பியாவை அவர்கள் உறக்க சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த தல்பியாவின் மூலமாக அல்லாஹுடைய நினைவிலே அவர்கள் திளைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுக்கு தாங்கள் அடிமை என்பதை அவர்கள் அங்கே தங்களுக்கு தாங்களே நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் எத்தனை மாற்றங்கள் இந்த தல்பியாவுக்கு பிறகு, இந்த இஹ்ராமுக்கு பிறகு. தான் விரும்பக்கூடிய எதையும் இந்த அடியானால் செய்ய முடியாது. அல்லாஹ் விரும்புகின்ற அல்லாஹ் இட்ட கட்டளைகளை தவிர. இதுவும் எதை உணர்த்துகிறது? நாம் அல்லாஹுவிற்கு அடிமை என்பதை. ஒரு அடிமையினுடைய பண்பு என்ன? அவன் எதையும் விரும்ப முடியாது. அவனுடைய எஜமானன் எதை விரும்புகிறானோ அதைத்தான் அவன் செய்ய முடியும். ஒரு அடிமையுடைய பண்பு என்ன? அந்த அடிமை தன்னுடைய எஜமானனுக்கு எது விருப்பமோ அதைத்தான் அவன் செய்ய முடியும். எஜமானனுக்கு எது பிடிக்குமோ, எஜமானன் எதை கொடுக்கிறானோ அதைத்தான் அவன் உடுத்த முடியும். எஜமானன் எதை சாப்பிடச் சொல்கிறானோ, சாப்பிட கொடுக்கிறானோ அதைத்தான் அவனால் சாப்பிட முடியும். எஜமானன் தூங்க சொல்லக்கூடிய நேரத்திலே தூங்க முடியும். எஜமானன் விழிக்க சொல்லக்கூடிய நேரத்திலே அவன் விழித்தாக வேண்டும். இன்னும் எஜமானன் வீட்டுக்கு செல்ல அனுமதித்தால்தான் அவன் வீட்டுக்கே செல்ல முடியும். இது ஒரு அடிமையினுடைய நிலை. இந்த நிலையை நாம் இங்கே என்ன செய்கிறோம்? நம்மிடத்திலே எவ்வளவு வசதியான பொருட்கள் இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ் இஹ்ராமிலே எதை நமக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ, எதை நமக்கு தடுத்து விட்டானோ, அதை நாம் நம் மீது தடை செய்து கொள்கிறோம். உடலிலே வேர்வை ஏற்படுகிறது, அந்த வேர்வையை நறுமணத்தை கொண்டு மாற்றிக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்து விட்டான் குறிப்பிட்ட நேரத்திற்காக. மனைவி இருந்தாலும் மனைவியின் பக்கம், ஹலாலான மனைவியின் பக்கமும் இச்சையின், ஆசையின் பார்வையை கொண்டு கூட பார்க்க முடியாது. ஆசையாக அந்த மனைவியிடத்திலே ஆசையின் வார்த்தைகளை பேசக்கூடாது. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக். தங்களது மனைவியிடத்தில் கூட நீங்கள் ஆசையான வார்த்தைகளை பேசக்கூடாது, உங்களுடைய இச்சையான வார்த்தைகளை பேசக்கூடாது, பேச முடியாது. அல்லாஹ் தடுத்து விட்டான். தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கிறான், தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்கிறான், தன்னுடைய விருப்பங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். யா அல்லாஹ், எல்லாம் இருந்தாலும் எப்படி நோன்பிலே அடியான் தன்னை கட்டுப்படுத்துகிறானோ அது போன்ற ஒரு நிலையை இந்த ஹஜ்ஜிலே அல்லாஹ் கொண்டு வந்து நாம் அல்லாஹுவிற்கு அடிமை என்பதை நமக்கு உணர வைக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த இஹ்ராமுடைய நிலை, இந்த தல்பியாவுடைய நிலை, ஹஜ் வணக்க வழிபாட்டிலே எப்படி தொழுகைக்கு உதவுடைய நிலை இருக்கிறதோ, நோன்புக்கு முன்னால் சஹரிலிருந்து நாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நியத்துடைய நிலை இருக்கிறதோ, அதற்கெல்லாம் இன்னும் மேலாக இந்த தல்பியா இஹ்ராமுடைய நிலை உண்மையிலே உணர்ந்து செயல்படக்கூடிய ஒருவருக்கு கண்டிப்பாக மறுமையின் நினைவை கொடுத்து, அந்த ஆகிரத்துடைய நினைவை அவருடைய உள்ளத்திலே கொண்டு வரச் செய்து, அல்லாஹ்விற்கு முன்னால் பணியக்கூடிய, அல்லாஹ்விற்கு முன்னால் பயப்படக்கூடிய, தன்னை ஒரு உண்மையான, தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை உணர வைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பம் சகோதரர்களே. அந்த நேரத்தில் கூட ஒருவன் அதை உணரவில்லை என்றால், தான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை உணரவில்லை என்றால் வாழ்க்கையில் வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அவனால் உணர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்கள். அதுபோன்று இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே நாடக்கூடிய மிக முக்கியமான பண்புகளிலே ஒன்று, இவ்வுலகத்திலே நீ வாழும் பொழுதெல்லாம் அடியானே என்னுடைய நினைவோடு வாழ், என்னுடைய ஞாபகத்தோடு வாழ், என்னை மறந்து வாழ்ந்து விடாதே. வணக்க வழிபாட்டுடைய நோக்கம் நீ என்னை நினைவு கூர்ந்தவனாக, என்னை போற்றி புகழ்ந்தவனாக, எனது பெருமைகளை பேசியவனாக, எனது மேன்மைகளை மாண்புகளை நீ மக்களுக்கு எடுத்துச் சொன்னவனாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ர் எல்லா வணக்க வழிபாட்டுடைய அடிப்படை நோக்கங்களிலே இது ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜு வணக்க வழிபாட்டிலே இந்த அம்சத்தை கொஞ்சம் கூடுதலாக வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜுடைய வசனங்களை நீங்கள் சூரத்துல் பக்ராவிலே எடுத்து படித்தாலும், சூரத்துல் ஹஜ்ஜிலே நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி, இந்த திக்ரை விசேஷமாக அல்லாஹ் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். உங்களது மூதாதைகளை நீங்கள் நினைவு கூர்ந்தது போன்று. அரபுகள் அந்த மினாவிலே முஸ்தலிஃபாவிலே தங்களது மூதாதைகளின் பெயர் புகழ்களை கூறி அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டுக்கு வருபவர்கள் செய்ய வேண்டிய இபாதத்துகளிலே ஒன்று அந்த குறிப்பிடப்பட்ட நாட்களிலே, பிற 8, 9, 10, 11, 12, 13 ஆகிய நாட்களிலே அல்லாஹுவை அவர்கள் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, மிக கவலையான செய்தி என்ன தெரியுமா? அந்த மினாவுடைய நாட்கள் ஒரு நிமிடம் என்ன, ஒரு நொடியை கூட வீணாக்காமல் தக்பீர் தஹ்லீல் தல்பியாவிலே இருக்க வேண்டிய அந்த நாட்கள், மக்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டு தங்களது ஊர் கதைகளை பேசிக்கொண்டு, ஏன் தடுக்கப்பட்ட ஹராமான பேச்சுகளை கூட புறம் பேசுவது, விமர்சனம் செய்வது, தேவையற்ற கேலி பேச்சுகளை பேசுவது, இப்படி பல ஹாஜிகள் செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் நாசமடைந்து விடுகின்றன, இபாதத்துகளுடைய உயிரோட்டம் அங்கே போய்விடுகிறது. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டின் அடிப்படை நோக்கமாக சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுவை அந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அதிகம் ஜிக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள் சூரத்துல் பக்ராவிலே, ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபஸ்குருல்லாஹ இந்தல் மஷாரில் ஹராம் வஸ்குரூஹு கமா ஹதாக்கும் வஇன் குன்தும் மின் கப்லிஹி லமினத் தாலீன். நீங்கள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு புறப்பட்டால் அந்த முஸ்தலிஃபாவிலே அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அவன் உங்களுக்கு நேர் வழிகாட்டி இருக்கிறான், அவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். இதற்கு முன்னால் நீங்கள் வழிகேட்டிலே இருந்தீர்கள், அல்லாஹ்வை படைத்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதை அறியாமல் இருந்தீர்கள். அவன் உங்களுக்கு வழிகாட்டி வணக்க தூய்மையான வணக்க வழிபாடுகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான், அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளன். உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை பிறை 10 நீங்கள் முடித்துவிட்டு அடுத்து 11, 12, 13 இந்த 3 நாட்களில் நீங்கள் மினாவிலே தங்கியிருக்கும் பொழுது, ஃபைதா கபைத்தும் மனாசிகக்கும் ஃபஸ்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத் திக்ரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டிலே அந்த நீண்ட நாட்கள் இஹ்ராம் அணிந்ததிலிருந்து கடைசியாக முடிக்கின்ற வரை தல்பியாவிலே இருக்கிறோம். பிறகு மினாவிலே தஹ்லீல் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த தஹ்லீல் தக்பீரிலே இருக்கிறோம். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்நாளெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய திக்ரிலே வாழக்கூடிய, அல்லாஹுவை பற்றியே பெருமை பேசக்கூடிய ஒரு நாவை நமக்கு ஏற்படுத்த விரும்புகின்றான் சகோதரர்களே. இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த நாவை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுவின் பெருமையை பேசுவதிலே நமது நாவு அதிகம் ஈடுபடுகிறதா? அல்லாஹுவின் மேன்மைகளை உயர்வுகளை அல்லாஹுவை போற்றி புகழ்வதை அல்லாஹுவை போற்றி புகழ்வதற்கு இந்த நாவை நாம் அதிகம் பயன்படுத்துகிறோமா, அல்லது நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை பற்றி பேசுவதற்கு, நான் என்ன படித்திருக்கிறேன், என்னிடத்தில் என்ன இருக்கிறது, எனது வீடு எப்படி, எனது வாகனம் எப்படி, என்னுடைய பொருள் எப்படி, எனது குடும்பம் எப்படி என்று நமது பெருமைகளை இந்த நாவை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோமா யோசித்து பாருங்கள். அல்லது வீணான பேச்சுகள், தடுக்கப்பட்ட பேச்சுகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளை பாழாக்கக்கூடிய பேச்சுகள், எந்த பேச்சுகள் நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு தீமையாக தண்டனையாக நமக்கு அமைந்து விடுமோ, அப்படிப்பட்ட பேச்சுகளைத்தான் இந்த நாவை கொண்டு பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லா அறிவுரைகளையும் அவர்களுக்கு தேவையானவற்றை கூறியதற்கு பிறகு கடைசியாக சொல்லுகின்றார்கள், முஆதே, இந்த எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு சாரம்சமாக ஒரு வணக்கத்தை நான் உனக்கு சொல்லித்தரட்டுமா? முஆத் கேட்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, கண்டிப்பாக அப்படி ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சொல்லவில்லை, ஃபஅஹத பிலிஸானே, தன்னுடைய நாவை பிடித்து காட்டினார்கள் முஆத்துக்கு. முஆத் ரழியல்லாஹு அன்ஹு பயந்து விட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அஃபனுஆஹது பிமா நதகல்லமு பிஹி, நாங்கள் பேசுகின்ற பேச்சுகளுக்காக எங்களுக்கு தண்டனையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் யுகிப்பு الناس على مناخرهم الا حصائد السنتهم, மனிதர்களை நாளை மறுமையிலே முகம் குப்புற நரகத்திலே தள்ளக்கூடியது அவர்களுடைய நாவுகள் பேசிய பேச்சுகளை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? எத்தனை பேச்சுகள் அல்லாஹ்வை அதிருப்திப்பட செய்து விடுகின்றன, எத்தனை பேச்சுகள் அடியார்களின் கண்ணியங்களை கரைபடிய வைத்து விடுகின்றன, எத்தனை பேச்சுகளை கொண்டு மனிதர்களின் மான மரியாதைகளை களங்கப்படுத்தி விடுகின்றோம், எத்தனை பேச்சுகளை கொண்டு அவதூறு சொல்லிவிடுகின்றோம், எத்தனை பேச்சுகளிலே புறம் பேசி விடுகின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வணக்க வழிபாட்டிலே, திக்ர் என்ற உயர்ந்த ஒரு வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜிலே பழக்கப்படுத்தி வாழ்நாளெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவனாக நீ இரு என்பதற்குண்டான பயிற்சியை இந்த ஹஜ்ஜிலே தருகின்றான் சகோதரர்களே. இந்த பயிற்சியின் மூலமாக அடியான் வாழ்க்கையிலே என்ன செய்தாலும் எங்கே சென்றாலும் குறிப்பிட்ட சில நேரங்களை தவிர எல்லா நேரங்களிலும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எப்படி சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்குருல்லாஹ் ஃபீ குல்லி அஹ்யானிஹி, நபி அவர்கள் தங்களது எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூர்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்வதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அல்லாஹுடைய நினைவு உள்ளத்திலே பசுமையாக இருக்க வேண்டும். அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு நசீஹத்து செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸாலு லிஸானுக ரதபம் பிதிக்ரில்லா, உனது நாவு அல்லாஹுடைய திக்ரிலே காயாமல் பசுமையாக இருக்கட்டும். அந்த திக்ருடைய வணக்க வழிபாடு இந்த ஹஜ்ஜிலே நமக்கு அதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டு வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே வாழ்வதற்குண்டான ஒரு தர்பியத் இந்த ஹஜ்ஜிலே கொடுக்கப்படுகின்றது சகோதரர்களே. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தொழுகையிலே எந்த ஒரு கிபிலாவை முன்னோக்கி நாம் ஐந்து நேர தொழுகைகளை தொழ வேண்டுமோ, நம்முடைய எல்லா தொழுகைகளையும் அந்த கிபிலாவின் திசையை நோக்கி நாம் தொழ வேண்டுமோ, அந்த கிபிலாவோடு நமக்கு ஒரு இணைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். எந்த கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் தொழுதீர்களோ அந்த கிபிலாவை இப்போது, அந்த காபாவை இப்போது நேரடியாக பார்க்க வாருங்கள். அந்த காபாவை பார்த்து உங்களுடைய ஈமானிய உணர்வுகளை நீங்கள் மேம்படுத்துங்கள். ஆம் சகோதரர்களே, உண்மையான மூமின்கள் முஸ்லிம்களுடைய நிலைகளை நாம் அங்கே கேட்கிறோம், அங்கே அவர்களிடத்திலே பார்க்கிறோம். எல்லாருடைய விருப்பம் என்ன, அந்த காபாவிற்கு எவ்வளவு அருகிலே நான் செல்ல முடியும், தொழுகையிலே எவ்வளவு அருகிலே செல்ல முடியும், தவாஃபிலே எவ்வளவு அருகிலே செல்ல முடியும், துவா கேட்கும் போது அந்த காபாவிற்கு எவ்வளவு அருகிலே நான் செல்ல முடியும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தையிலிருந்து முதியவர் வரை அவரால் அந்த கூட்டத்திற்கு நுழையவே முடியாது என்ற ஒரு நிலை இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ நான் அதற்கு அருகில் சென்று விட மாட்டேனா, அதற்கு அருகிலே நின்று இரண்டு ரக்காத் என்னால் தொழுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காதா என்ற ஏக்கம் அவர்களுக்கு அங்கே இருப்பதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுடைய உள்ளத்தை அந்த காபாவோடு தொடர்பு படுத்த விரும்புகின்றான். ஏன்? அது அல்லாஹுடைய வீடு. பைத்துல்லாஹ் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வீட்டுடைய இறைவனை அவர்கள் வணங்க வேண்டும். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அல்லாஹ் இந்த வீட்டை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய உலமாக்களுடைய அந்த ஹஜ் உம்ரா வணக்கத்திலே அவர்கள் செய்த பிரார்த்தனைகளிலே பல பிரார்த்தனைகளை பார்க்கிறோம். காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது அவர்களுடைய துவாக்களிலே நாம் பார்க்கிறோம், யா அல்லாஹ், இந்த வீட்டுக்கு மேலும் சிறப்பை நீ அதிகப்படுத்து, இந்த வீட்டின் கண்ணியத்தை மேலும் நீ அதிகப்படுத்து, இந்த வீட்டின் மரியாதையை மேலும் நீ அதிகப்படுத்து. என்ன அர்த்தம் அதற்கு? எனது உள்ளத்திலே, என்னுடைய பார்வையிலே, என்னுடைய ஈமானிலே இந்த வீட்டை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு இதனுடைய மதிப்பு வர வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய அந்த பண்புகளிலே மாற்றங்களிலே ஒன்று காபத்துல்லாவோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அங்கே ஒரு பசுமையாக்கப்படுகிறது. அந்த காபத்துல்லாவை கண்ணால் பார்ப்பதன் மூலமாக, அங்கே செல்வதன் மூலமாக, அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை தரிசிப்பதன் மூலமாக, தொழுகையிலே எந்த கிபிலாவை காபாவை முன்னோக்கி நாம் தொழுகிறோமோ அதோடு நமக்கு ஒரு பிணைப்பு, அதோடு நமக்கு ஒரு ஈடுபாடு, முழு மரியாதை அங்கே ஏற்படுத்தப்படுகின்றது சகோதரர்களே. அதுபோன்றுதான் இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் அருட்கொடைகளிலே ஒன்று. இந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக நாம் அடைய வேண்டிய அந்த ஆன்மீக உணர்வுகளிலே ஒன்று, இந்த ஹஜ் வணக்க வழிபாடு நம்முடைய பாவங்களை போக்கிவிடுகிறது. நம்முடைய தவறு, குற்றங்கள், குறைகளுடைய அழுக்குகளை நம்மிடத்திலிருந்து சுத்தப்படுத்தி விடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்ய வைத்து, பாவ சிந்தனைகளிலிருந்து, பாவ எண்ணங்களிலிருந்து, நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாளிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாவ சுமைகள், பாவ கரைகளிலிருந்து விடுபட்டு விட்டோம். இனி ஒரு புதிய தூய்மையான ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு பணிந்து வாழக்கூடிய ஒரு ஹலாலான முஸ்லிமுடைய வாழ்க்கையை தொடங்குவோம் என்ற ஈமானிய உணர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜிலே ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அறிவிப்பை பார்க்கிறோம். அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வருகிறார்கள். நபி அவர்கள் பல விளக்கங்களை சொல்லி தனது கையை நீட்டி அவருக்கு ஷஹாதா சொல்லித்தர விரும்பிய போது அம்ர் இப்னு ஆஸ் அந்த கரத்தை மடக்கிக் கொண்டு கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, வாழ்க்கையிலே பல பெரும் பாவங்களை நான் செய்திருக்கின்றேனே, அவற்றுடைய நிலைமையெல்லாம் என்னவாகும், அவற்றை பற்றி மறுமையிலே எனது நிலை என்ன என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்ரே, உமக்கு தெரியாதா, ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இஸ்லாம் அவருடைய முந்திய பாவங்களை எல்லாம் தரைமட்டமாக்கி விடுகிறது. அன்னல் ஹிஜ்ரத் தஹ்தீமுமா கான கப்லஹா, இஸ்லாத்திற்காக வேண்டி தனது ஊரை விட்டுவிட்டு இஸ்லாமை பேணுவதற்கு சுதந்திரமுள்ள ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது, அந்த ஊரிலே அவர் குடியேற விரும்பும் பொழுது, அந்த ஹிஜ்ரா அவருடைய முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறது. அன்னல் ஹஜ்ஜ யஹ்தீமுமா கான கப்லஹு, ஹஜ்ஜு வணக்கம் அவருடைய முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறது. அந்த பாவ உணர்வுகளையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உணர்வுகளில், நம்முடைய எண்ணங்களிலிருந்து எடுத்து விடுகின்றான். ஏனென்றால் நாம் குற்றம் செய்துவிட்டோம் என்ற சுமை இருக்கிறதே, சில நேரங்களிலே அல்லாஹ்விடமிருந்து நம்மை தூரமாக்கக்கூடியதாகவும் ஆகிவிடலாம், நிராசையின் பக்கம் கொண்டு சென்று விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ நிராசை அடைய தேவையில்லை, உனது ரப்பு உன்னை மன்னித்து விட்டான் என்று அடியானுக்கு அல்லாஹ் இந்த ஹஜ் வணக்கத்தின் மூலமாக ஆறுதல் சொல்கிறான். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் நாம் புரிவதற்கு எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அறிவிப்பு செய்கின்றார்கள், மன் ஹஜ்ஜல் பைத ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமி வலதத்துஹு உம்முஹு. ஹஜ் செய்து அசிங்கமான, ஆபாசமான, இச்சியான பேச்சுகளை பேசாமல், பாவங்களை செய்யாமல் திரும்பக்கூடியவர் தன்னுடைய தாய் பெற்றெடுத்த தினத்திலே எப்படி இருப்பாரோ அதுபோன்று அவர் திரும்புகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களிலே சிறந்த அமல் எது என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அவனுடைய தூதரை நம்பிக்கை கொள்வது. பிறகு எது யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது. பிறகு எது என்று கேட்கப்படுகிறது, சொல்கின்றார்கள், ஹஜ் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினுக்கு கொடுத்து அவனுடைய ஈமானுக்கு அவனுடைய உள்ளத்திற்கு ஆறுதலை தருகிறான். இப்படிப்பட்ட இபாதத்தை செய்வதற்கு அல்லாஹ் உனக்கு அருள் புரிந்திருக்கும் போது நீ ஏன் நிராசை அடைய வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு நீ உரித்தானவனாக இருக்கிறாய். என்னுடைய அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே நீ இருக்கின்றாய். எனக்கு முன்னால் வந்து தல்பியா சொல்வதற்குண்டான தௌஃபீக் கொடுக்கப்பட்டவனாக நீ இருக்கிறாய். எனவே மேலும் அந்த அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவனாக இரு, மேலும் அந்த அல்லாஹுவின் மீது ஆதரவு வைக்கக்கூடியவனாக இரு, மேலும் நன்மைகளை கொண்டு அல்லாஹுவை நெருங்கக்கூடியவனாக இரு என்ற அந்த ஈமானிய உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், நரல் ஜிஹாத் அஃதலுல் அஃமால். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை தான் அமல்களிலேயே பெரிய அமலாக நாங்கள் கருதுகிறோம் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்திலே கேள்வி தொடுக்கும் விதமாக கேட்டபோது, அதாவது நாங்கள் எண்ணுவது சரிதானா என்று கேட்டபோது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, குறிப்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெண்களை பற்றி கேட்கின்றார்கள், பெண்களுக்கு ஜிஹாதை பற்றி கேட்கின்றார்கள். யார் ரசூலல்லா, ஜிஹாத் ஒரு சிறந்த வணக்கமாயிற்றே, நாங்கள் பெண்கள் என்பதால் எங்கள் மீது கடமையாக்கப்படவில்லை என்றாலும் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் ஜிஹாதுக்கு செல்லலாமா? ஹல் நுஜாஹித் அஃபலா நுஜாஹித் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், நமது மூத்த தலைமுறையினராகிய அந்த சஹாபிய பெண்மணிகளுடைய ஆர்வத்தை பாருங்கள். வணக்க வழிபாடுகளையும் செய்கிறார்கள், ஏனைய கடமைகளையும் செய்கிறார்கள். மேலும் ஆண்கள் செல்லக்கூடிய, ஆண்களின் மீது கடமையாக்கப்பட்ட மிகப்பெரிய கடமையாகிய, மிக சுமையான ஒரு கடமையாகிய அந்த ஜிஹாத் விஷயத்திலே ஆர்வம் கொண்டவர்களாக யார் ரசூலுல்லாஹ், பெண்களாகிய நாங்களும் ஜிஹாதுக்கு செல்லலாமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஜிஹாதை பொறுத்தவரை அஃதலுல் ஜிஹாதி ஹஜ்ஜும் மப்ரூர், சிறந்த ஜிஹாத் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வணக்க வழிபாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையான எண்ணங்களை, அல்லாஹ்வின் மீது ஆதரவுடைய எண்ணங்களை, அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், எனவே நான் இனி பாவத்தின் பக்கம் திரும்பிவிடக் கூடாது, அல்லாஹ் என்னுடைய வீட்டுக்கு என்னை அழைத்து விட்டான், இனிமே அவனுக்கு மாறு செய்யும்படியான இடங்களுக்கு நான் திரும்பக்கூடாது, அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வழிபடக்கூடிய பரிசுத்தமான இடத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை கொண்டு வந்து எனது கண்ணை, எனது காலை, எனது உடல் உறுப்புகள் அனைத்தையும் அவனுக்கு வழிபாடு செய்வதிலே ஈடுபடுத்தி விட்டான், இனிமே இந்த உறுப்புகளை கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன், அல்லாஹ்விற்கு மாறுபாடு செய்யக்கூடிய பாவங்களுடைய, ஷைத்தான்களுடைய இடங்களுக்கு நான் செல்ல மாட்டேன் என்ற ஈமானிய உணர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஹாஜிக்கு, ஒரு உம்ரா பயணிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து அவனுடைய உள்ளத்திலே ஒரு பரிசுத்தமான எண்ணத்தை ஏற்படுத்துகின்றான். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ் வணக்க வழிபாட்டிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பரை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் உருவாக்கிய அந்த பட்டணத்திலே தங்கி அவர்கள் கட்டிய அந்த காபாவை நாம் பார்க்கிறோம். அவர்களும் அவர்களுடைய மகனாரும் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டி எழுப்பினார்களே என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை சிந்தித்து பார்த்து அந்த வீட்டை பார்க்கும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய நினைவு வருகிறது, இஸ்மாயில் நபியுடைய நினைவு வருகிறது. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நாம் சென்று விடுகிறோம். அன்னை ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் தானே தனக்கும் தனது குழந்தைக்கும் தண்ணீர் தேடி அழைந்தார்கள். அந்த அலைச்சலையே, அவர்களுடைய அந்த சிரமத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கம் கொண்டவன், உலக மக்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று அதையே ஒரு ஃபர்வான இபாதத்தாக ஆக்கிவிட்டானே என்று நினைவு கூறும் பொழுது அந்த குடும்பத்தார் அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட தியாகம் செய்தார்கள், நாம் எப்படி அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய அந்த மார்க்க விஷயங்களை நிறைவேற்றுவதிலே எப்படிப்பட்ட தியாகங்களை செய்ய வேண்டும் என்ற தியாக உணர்வை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதும் ஹஜ்ஜுடைய தாத்பரியங்களிலே மிக முக்கியமான ஒன்று சகோதரர்களே. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்காவிலே தானே பிறந்தார்கள், இங்கேதானே வளர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற பெரிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் எந்த மூத்த சமுதாயம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி துன்புறுத்தப்பட்டார்களோ, அடிக்கப்பட்டார்களோ, வேதனை செய்யப்பட்டார்களோ, அந்த ஊரும் இந்த ஊர்தானே, எப்படிப்பட்ட தியாகங்களை நமது மூத்த சமுதாயம் செய்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உணர்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் இஸ்லாமுடைய ஈமானுடைய மதிப்பு மரியாதையை, அதற்காக நான் எதையும் அர்ப்பணம் செய்ய, நான் உலகத்தினுடைய எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராகுவேன், ஆனால் என்னுடைய இஸ்லாமை, என்னுடைய ஈமானை, அல்லாஹுவின் மீது, படைத்தவனின் மீது எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை, அவன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அந்த தவக்குலை, அவன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவை நான் இழக்க தயாராக மாட்டேன் என்ற அந்த ஈமானிய உணர்வை ஹஜ்ஜிலே கொண்டு வர வேண்டும். அது ஹஜ்ஜுடைய நோக்கங்களிலே முக்கியமான ஒன்று. சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் தாபியீன்கள் காலத்திலிருந்து இன்று வரை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லோரும் அந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பியதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய ஹஜ் உணர்வுகளை பற்றி, அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் படித்த பாடங்கள் படிப்பினைகளை பற்றி நூல்களாக எழுதியிருக்கின்றார்கள். அவற்றிலே மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள், அங்கே சென்றதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஈமானிய உணர்வுகள், இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹுவின் மீது அன்பு, அல்லாஹுவின் மீது பயம், அந்த வீட்டின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஈடுபாடு, இது கண்ணியத்திற்குரியவர்களே நமது ஈமானை பசுமையாக வைத்திருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் அன்பை சரிபட வைக்கிறது. அல்லாஹுவின் அந்த அன்பிலே நமக்கு அதிகத்தை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய அந்த வீடாகிய காபாவிற்கு ஹஜ் செய்ய செல்ல வேண்டும். ஏதோ செல்வம் கிடைத்து விட்டது, அனுப்பி வைத்தார்கள் என்பதற்காக அல்ல, அல்லாஹுவை வணங்கி அவனுடைய அடியானாக சென்று அவனுடைய அடியானாக திரும்ப வரப்போகிறேன். அங்கே அல்லாஹுவை வணங்கியது போன்று உலகத்தின் எல்லா இடங்களிலும் அல்லாஹுவை நான் வணங்குவேன். அல்லாஹ்விற்கு அங்கே இணை வைக்காததை போன்று நான் எங்கிருந்தாலும் இணை வைக்க மாட்டேன். அல்லாஹுவையே பெருமை பேசி அல்லாஹுவையே புகழ்ந்து கொண்டிருந்தது போன்று நான் எங்கிருந்தாலும் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பேன். அல்லாஹுவின் பெருமைகளை சொல்லுவேன். அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைப்பேன். நான் அல்லாஹ்விடத்தில் அங்கே சென்று துவா கேட்டது போன்று என்னுடைய வாழ்நாளெல்லாம் எனக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் எனது ரப்பிடத்திலே கேட்பேன். எனது ரப்பு என்னை கைவிட மாட்டான். என்னுடைய ரப்பு என்னுடைய அவனுடைய ரஹ்மத்திலே என்னை அழைத்ததற்கு பிறகு, அவனுடைய வீட்டிற்கு என்னை அழைத்ததற்கு பிறகு அவன் என்னை அவனுடைய கருணையிலிருந்து நிராசையாக்க மாட்டான், தூரமாக்க மாட்டான் என்று அல்லாஹுவின் மீது ஆதரவோடு வணக்க வழிபாட்டிலே அதிகம் ஈடுபட வேண்டும். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே ஹஜ்ஜு உம்ராவுடைய அடிப்படை நோக்கங்களிலே சிலவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வணக்க வழிபாடுகளை புரிந்து அறிந்து தெளிவான விளக்கங்களோடு செய்து அந்த ஈமானிய நல்ல உணர்வுகளை பெறக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.